ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணத்திலே இரண்டாம் சம்ஹிதை ருத்ர சம்ஹிதை முதல் காண்டம் சிருஷ்டி கண்டம் அத்தியாயம் 15. இனி நாரதர் கேட்க பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, முன் கூறியவாறு எங்களுக்கு கட்டளையிட்டு சிவபெருமான் மறைந்தருளவே நான் அவரது கட்டளையை அப்படியே ஏற்றி நடக்க வேண்டி தியானத்தில் அமர்ந்து இனி செய்ய வேண்டியதை பற்றி சிந்திக்கலானேன். அப்பொழுது சிவபெருமானை வணங்கி ஸ்ரீமன் நாராயணனிடமிருந்து படைப்பு தொழிலுக்கான ஞானத்தை பெற்று மகிழ்ச்சி பொங்க படைக்க திட்டமிட்டேன். அன்பனே, அப்பொழுது ஸ்ரீஹரியும் அங்கு வந்து சிவபெருமானை வணங்கி எனக்கு அவசியமான உபதேசத்தை அருளிவிட்டு உடனே மறைந்து அருளினார். அவர் பிரம்மாண்டத்திலிருந்து தனியே வெளிச்சென்று சிவனது அருள் பெற்று தனது நித்தியவாச ஸ்தலமான ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தார். நானும் படைக்க எண்ணம் கொண்டு சிவபெருமானையும் ஸ்ரீஹரியையும் மனத்தில் நினைத்து முதலிலே படைக்கப்பட்ட ஜலத்திலிருந்து இரு கைகளிலும் கூப்பி எடுத்து மேல் நோக்கி வீசினேன். அதிலிருந்து ஓர் அண்டம் தோன்றியது. அதுவே 24 தத்துவங்களின் தொகுப்பு எனப்படுகிறது. அந்தர சிரேஷ்டரே, அந்த பெருத்த அண்டமோ ஜடமானது. அதில் சைத்தன்யமான உயிர் இல்லாதது கண்டு ஐயம் உண்டாகவே நான் கடுமையான தவம் மேற்கொண்டேன். 12 வருட காலம் ஸ்ரீமன் நாராயணனை குறித்தே சிந்தித்திருந்தேன். அன்பனே, தவம் நிறைவுற்றதும் பகவான் ஸ்ரீஹரி நேரில் தோன்றி அன்போடு என்னை தொட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கூறலானார். ஸ்ரீ விஷ்ணு கூறினார், பிரம்மதேவரே, நீ தவம் கண்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டேன். வேண்டிய வரம் கேட்டுக்கொள். உனக்கு தரக்கூடாதது எதுவுமே இல்லை. சிவபிரசாதத்தால் அனைத்தும் அழிக்க வல்லவனாக இருக்கிறேன். பிரம்மதேவர் கேட்கிறார், இறைவனே, சிவபெருமான் என்னை தங்களிடம் ஒப்படைத்து உள்ளதால் தாங்கள் என்மேல் கிருபை கொண்டுள்ளீர்கள். அதுதானே தங்கள் இயல்பு. எங்கும் நீக்கமர நிற்கும் பரமனே, தங்களை வணங்குகிறேன். நான் இப்பொழுது தங்களிடம் வேண்டுவதை தாங்கள் கட்டாயம் அருள வேண்டும். இறைவா, 24 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட விராட் ரூபமான இந்த அண்டம் உயிரற்ற நிலையில் ஜடமாக காண்கிறது. ஸ்ரீஹரியே, சிவன் அருளால் தாங்கள் இன்று என் எதிரில் தோன்றியிருக்கிறீர்கள். ஆகவே சிவபெருமானது படைக்கும் சக்தி அல்லது விபூதியால் பெறப்பட்ட இவ்வண்டத்தில் சைத்தன்யமான உயிர்ப்பை உண்டாக்க வேண்டுகிறேன். இவ்வாறு நான் வேண்டிக் கொள்ளவே சிவபெருமானது கட்டளையை நிறைவேற்றுவதில் ஊக்கம் கொண்டுள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எண்ணிறந்த திருவுருவங்களோடு அவ்வண்டத்தில் நுழைந்தார். அச்சமயத்தில் அந்த பரமனுக்கு ஆயிரக்கணக்கான தலைகள், 1000 திருக்கண்கள், 1000 திருவடிகள் இருந்தன. அவர் அந்த பூமியை சுற்றி வளைத்து நின்று அந்த அண்டத்தில் எங்கும் பரவி நின்றார். நான் துதித்து வேண்டியதும் பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவ்வண்டத்தில் நுழைந்தார் அல்லவா? அப்பொழுது 24 தத்துவங்களின் தொகுதியான அவ்வண்டம் உயிர் பெற்றது. பாதாளம் முதல் சத்தியலோகம் வரை பரவி நின்ற அவ்வண்டத்தில் எங்கும் ஸ்ரீ ஹரியே தோன்றினார். இவ்வாறு விராட் ரூபமான அவ்வண்டத்தில் எங்கும் பரவி நின்றதால் அவர் வைராஜ புருஷன் என்று அழைக்கப்படுகிறார். 5 திருமுகங்களை கொண்ட மகாதேவர் தான் மட்டும் தங்கியிருக்க அழகிய கைலாசம் என்னும் நகரை நிர்மாணித்துக் கொண்டார். அனைத்து உலகங்களுக்கும் மேலே விளங்குகிறது திரு கைலாயம். தேவரிஷியே, பிரம்மாண்டம் அனைத்தும் அழிந்து போன பிறகும் கூட ஸ்ரீவைகுண்டத்திற்கும் திருக்கைலைக்கும் அழிவே இல்லை. முனிவரே, நான் சத்தியலோகத்தை வாசஸ்தலமாக கொண்டுள்ளேன். அன்பனே, பரமசிவனது கட்டளையாலேயே படைக்க வேண்டும் என்ற விருப்பம் என்னுள் தோன்றியது. குழந்தாய், நான் படைக்க விரும்பி யோசித்த போது என்னை அறியாமலேயே முதலில் பாவமே நிரம்பிய தவோகுண ரூபமான படைப்பு தான் தோன்றியது. அதை அவித்யா பஞ்சகம், அறியாமையின் 5 என்பர். அதன் பின் மனம் தெளிந்து நிற்க சிவபெருமானது கட்டளைப்படி பற்றற்ற நிலையில் மறுபடியும் படைக்க நினைத்தேன். அப்பொழுது என்னிடமிருந்து தாவரம் என்றழைக்கப்படும் மரம் செடி கொடிகள் தோன்றின. அதை முக்கிய சர்க்கம், அதாவது முதல் படைப்பு என்பர். பிறர்க்கரிய முக்கிய பேரான முக்திக்கு இது சாதகமாக உதவியாக ஆகாதென நினைத்த நான் மறுபடியும் படைக்க நினைத்தேன். அப்பொழுது 2வது படைப்பு தோன்றியது. அதுவும் துன்பமே நிறைந்த விலங்குகள், திரியக்ஸ்ரோதா, அதாவது குறுக்கே வளரக்கூடிய பிராணிகள் என்பதான். பறவைகள், ஆடுபாடு முதலிய விலங்குகள் காற்றை போல குறுக்காக அசைவதால் அவற்றை விலங்குகள் என்கிறோம். அதாவது பறவைகள், ஆடுமாடு விலங்குகள் காற்றை போல குறுக்காக அசைவதால் அவற்றை விலங்குகள் என்கிறோம். அவையும் முக்தி பெற்றுக்கு உதவாது என்று எண்ணிய நான் 3வதாக படைக்க எண்ணினேன். அப்பொழுது என்னிடமிருந்து 3வது படைப்பான சாத்விக படைப்பு தோன்றியது. இதை ஊர்த்வஸ்ரோதா, நெடுக்க வளர்பவை என்பர். இது தேவர்கள் படைப்பு என்று புகழப்பட்டது. இது சத்தியத்தை கொண்ட இன்ப வழி. இப்படைப்பும் முக்தி இன்பத்தில் பற்றையும் தகுதியையும் தராது என்று நினைத்த நான் மறுபடியும் வேறொரு படைப்பிற்காக ஆன்ம நாயகரான சிவபெருமானை நினைக்கலானேன். அப்பொழுது இறைவன் அருளால் ராஜசமான படைப்பு தோன்றியது. இதை அர்வாக் ஸ்ரோதா, அதாவது பழம் படைப்பு என்பர். இதில் தோன்றிய மானிடவர்க்கும் முக்தி பேறு பெறுவதற்கான முழு தகுதியும் பெற்றவன். அதன்பின் இறைவன் கட்டளையால் பூதங்கள் முதலியன தோன்றின. இவ்வாறு ஐந்து விதமான படைப்பு பற்றி கூறினேன். இவை ஐந்தும் வைகிருத, அதாவது மாறும் தன்மை கொண்ட படைப்பு. இது தவிர இன்னும் மூன்று பிராகிருத படைப்புகள் பற்றியும் கூறினேன். அவை என்னதிரில் பிரகிருதியில் இருந்து தோன்றியவை. இவற்றில் முதலாவது மகத்தின் படைப்பு, இரண்டாவது சூக்மத்தின் சூக்மமான பூதங்கள், அதாவது ஐந்து தன்மாத்திரைகளின் படைப்பு, மூன்றாவது வைகாரிக படைப்பு. இவை மூன்றும் பிராகிருத படைப்பு. பிராகிருத படைப்பு, வைகிருத படைப்பு, இவ் ரெண்டு படைப்புகளும் சேர்ந்து மொத்தம் எட்டு படைப்புகள் ஆகிறது. இவை தவிர ஒன்பதாவது கோமார படைப்பு. இதில் பிராகிருதம் வைகிருதம் இரண்டுமே உண்டு. இவற்றின் உட்பிரிவுகளின் பயன் மிக மிக குறைவு என்பதால் அவற்றை நான் வர்ணிக்கவில்லை. இனி அந்தணர்களின் படைப்பு பற்றி கூறுகிறேன். இதை கோமார சர்க்கம் என்பர். இதில் தான் சனகர, சனந்தனர், சனத்குமாரர், சன சுஜாதர் முதலியவர்களின் பெருமை வாய்ந்த படைப்பு தோன்றியது. இதில் சனகர் முதலிய நால்வரும் எனது மனதில் தோன்றியவர்கள். அவர்கள் எனக்கு சமமானவர்கள். அவர்கள் வைராக்கியத்தின் உச்சியில் இருப்பவர்கள், உயர்ந்த கொள்கைகளை கொண்டவர்கள். அவர்கள் மனம் என்றும் எப்பொழுதும் சிவ சிந்தனையிலேயே நிலைத்தவை. அவர்கள் உலகியலான சம்சாரத்தை வெறுத்த ஞானிகள். நான் கட்டளையிட்டும் அவர்கள் படைத்தலில் மனம் கொண்டார் இல்லை. சனகர முதலிய குமாரர்கள் படைத்தலை ஏற்க முடியாது என்று கூறிய போது நான் பெரும் சினம் கொண்டேன். அதனால் முகமடைந்தேன். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணனை மனதார நினைத்தேன். உடனே அங்கு வந்து தோன்றிய பகவான் என்னை தேற்றி, சிவன் அருள் பெற தவம் செய் என்றார். முனிவரே, ஸ்ரீஹரி இவ்வாறு உபதேசித்ததும் உயர்ந்ததான கடுந்தவம் மேற்கொண்டேன். படைக்க எண்ணி தவமேற்ற எனது இரு புருவங்கள் மற்றும் மூக்கின் நடுப்பகுதியிலிருந்து, அபிமுக்தம் என்றழைக்கப்படும் பகுதியிலிருந்து, பரமசிவனின் மூர்த்திகளிலிருந்து வேறான அர்த்தநாரீஸ்வரர் தோன்றினார். அவரே முழுமுதற் கடவுள், அனைத்திற்கும் தலைவர், கருணைக்கடல், மாதொரு பாகன், சிவன் ஆவார். பிறப்பிலி ஒளியே வடிவெடுத்தவர், அனைத்தும் அறிந்தவர், அனைத்தையும் படைத்தவர், நீல லோகிதன் என்று திருப்பெயர் பூண்டவர், உமையொரு பாகன். நலமே விளையும் அவ்விறைவனை எதிரில் கண்டதும் பக்தி மேலிட தலை வணங்கி துதித்து மனம் மகிழ்ந்தனான். தேவதேவரான மகாதேவரிடம் வேண்டலானேன், இறைவா பலவாறான ஜீவர்களின் படைப்பை தாங்குதான் செய்ய வேண்டும். இதை கேட்ட தேவதேவரான மகாதேவர் ஸ்ரீ ருத்ரன் தன்னை ஒத்த அநேக சிவகணங்களை தோற்றுவித்தார். இது கண்டனான், தேவனே, பிறப்பு இறப்பு என்கிற பயத்தோடு கூடிய ஜீவர்களை தாங்கள் படைக்க வேண்டுகிறேன் என்று விண்ணப்பிக்க, கருணைக்கடலான மகாதேவர் சற்றே புன்னகைத்து கூறலுற்றார். ஸ்ரீ மகாதேவர் கூறுகிறார், பிரம்மதேவரே, பிறப்பு இறப்பு என்கிற பயங்கொண்ட மங்களமற்ற ஜீவர்களை நான் படைக்க மாட்டேன். ஏனெனில் அவர்கள் கர்மத்திற்கு அடிமைப்பட்டு துன்பக்கடலில் மூழ்கி தவிப்பர். நானோ துன்பக்கடலில் மூழ்கி தவக்கும் ஜீவர்களை கரையேற்றி விடுபவன். குரு என்கிற சுரூபத்தில் சிறந்த ஆன்மீக அறிவை தந்து அவர்கள் அனைவரையும் சம்சார கடலில் நின்றும் கரை சேர்ப்பவன். படைக்கும் கடவுளே, துன்பத்தில் மூழ்கி தவிக்கும் ஜீவர்களை நீங்களே படைப்பீர்களாக. என் கட்டளையால் தாங்கள் இதில் ஊக்கம் கொண்டதால் மாயை தங்களை தலைக்காது. இவ்வாறு என்னிடம் கூறிவிட்டு பகவான் திருநீலகண்ட மகாதேவர் நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே தன் பார்ஷதர்களுடன் அங்கிருந்து மறைந்தருளினார். அத்தியாயம் 16. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, அதன்பின் ஒலி தன்மாத்திரை முதலிய சுக்ஷபூதங்களை ஒன்று சேர்த்து, அதாவது ஒலி, தொடுதல், ரூபம், சுவை, மனம், இதை சத்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம் என்பர் ஆகிய ஐந்தையும் ஒன்றோடொன்று கலந்து அதிலிருந்து ஸ்தூலமான ஆகாயம், காற்று, தீ, நீர், நிலம் ஆகியவற்றை படைத்தேன். மலைகள், கடல்கள், மரம், செடிகொடிகள் முதலியவற்றையும் தோற்றுவித்தேன். காலம் தொடங்கி யுகம் வரையிலான கால அளவுகளை படைத்தேன். தோன்றி வரையும் பொருட்கள் மற்றும் பல பல பொருட்களையும் படைத்தேன். ஆனால் இதனால் என் மனம் மகிழவில்லை. மறுபடியும் சிவனை தியானித்து சாதனையில் ஊக்கமுள்ள மனிதர்களை படைத்தேன். எனது இரு கண்களில் நின்றும் மரீச்சியையும், இதயத்திலிருந்து பிருகுவையும், தலையிலிருந்து அங்கிரசையும், வியானவாயிலிருந்து முனிசிரேஷ்டரான புலகரையும், உதான வாயுவிலிருந்து புலஸ்தியரையும், சமான வாயுவிலிருந்து வசிஷ்டரையும், அபான வாயுவிலிருந்து கிரதுவையும், இரு காதுகளிலிருந்து அத்ரியையும், பிராணவாயுவிலிருந்து தட்சணையும், மடியிலிருந்து உன்னையும், எனது நிழலில் இருந்து கர்த்தம முனிவரையும், சங்கல்பமான எண்ணத்திலிருந்து அனைத்தையும் நிறைவேற்றி தரும் சாதனமான தர்மத்தையும் தோற்றுவித்தேன். முனிவரே, நீர் மிகவும் உயர்ந்தவர். இவ்வாறு உயர்ந்த சாதனங்களை படைத்து நான் சிவனது இன்னருளால் செய்ய வேண்டியதை செய்தவனாக எண்ணினேன். குழந்தாய், எனது எண்ணத்திலிருந்து தோன்றிய தர்மம் எனது கட்டளைப்படி மனித உரு தாங்கி சாதனையாளர்களின் தூண்டுதலால் சாதனை செய்வதில் ஈடுபட்டது. அதன்பின் நான் எனது பலவாறான அங்கங்களிலிருந்து தேவர்கள், அசுரர்கள் முதலிய எண்ணற்ற புத்திரர்களை தோற்றுவித்து அவர்களுக்கு பலவாறான உடல்களை அளித்தேன். முனிவரே, அதன்பின் ஜீவராசிகளின் கருத்தில் உலாவும் பகவான் சிவனது தூண்டுதலால் எனது உடலை இரு கூறாக்கி இரு திருமேனி கொண்டவனாக ஆனேன். நாரதா, ஓருடல் பெண்ணாகவும் மற்றது ஆணாகவும் ஆயிற்று. அந்த ஆண்மகன் அந்த பெண்ணின் திருவயிற்றில் அனைத்தையும் நிறைவேற்றித் தரும் ஓர் உயர்ந்த இரட்டை குழந்தைகளை பெற்றுத்தந்தார். அதில் ஆண் குழந்தை சுவயம்புவமனு என்றும் பெண் குழந்தை சதரூப என்றும் பெயர் அடைந்தனர். சுவயம்புவமனு உயர்ந்த நிலையில் உள்ள சாதகன், சதரூபை சிறந்த தபஸ்வினியாகவும் யோகினியாகவும் இருந்தாள். குழந்தாய், மனு அழகிய சதரூபையை பாணிகிரகண முறைப்படி திருமணம் செய்து கொண்டு இல்லற வழியில் படைப்பை தொடங்கினார். அவர் சதரூபையிடம் பிரியவிரதன், உத்தானவாதன் என்கிற இரு ஆண் மக்களையும், ஆகுதி, தேவஹூதி, பிரசூதி என்கிற மூன்று பெண்களையும் பெற்றார். மனு ஆகுதியை ருசி என்கிற பிரஜாபதிக்கும், தேவஹூதியை கர்த்தமர் என்கின்ற பிரஜாபதிக்கும், பிரசூதியை தட்ச பிரஜாபதிக்கும் திருமணம் செய்து கொடுத்தார். அவர்களது மக்கள் பரம்பரையே அனைத்து உலகிலும் பரவியது. ருச்சிக்கு ஆகுதியிடம் யஜ்ஞன் என்கிற ஆண் பிள்ளையும் தட்சிணை என்கிற பெண் பிள்ளையும் இரட்டையர்களாக தோன்றினர். யஜ்ஞருக்கு தட்சிணையிடம் 12 புத்திரர்கள் பிறந்தார்கள். முனிவரே, கர்த்தமருக்கும் தேவகூதிக்கும் பல பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். தட்சிணக்கும் பிரசூதிக்கும் 24 பெண் குழந்தைகள் பிறந்தனர். அவர்களில் ஸ்ரத்தை முதலிய 13 பெண்களை தர்மருக்கு மணமுடித்தார் தட்சிணர். முனிவரே, ஸ்ரத்தை, லக்ஷ்மி, திருதி, துஷ்டி, புஷ்டி, மேதா, கிரியா, புத்தி, லஜ்ஜை, வசு, சாந்தி, சித்தி, கீர்த்தி என்னும் 13 தர்மரின் மனைவிகள். இவர்களுக்கு இளையவர்களான 11 பெண்கள் கியாதி, சதி, சம்பூதி, ஸ்மிருதி, பிரீத்தி, க்ஷமா, சன்னதி, அனசூயை, ஊர்ஜா, ஸ்வாஹா, ஸ்வதா ஆகியவர்களே. பிருகு, சிவன், மரீச்சி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், சிறந்த முனிவரான கிரது, அத்ரி, வசிஷ்டர், அக்னி, பித்ருக்கள் ஆகியோர் முறையே கியாதி முதலிய பெண்களை மணந்தனர். பிருகு முதலிய முனிவர்கள் அனைவரும் சிறந்த சாதனையாளர்கள். இவர்களது மக்கள் செல்வங்களாலேயே அசையும் அசையாதனமான ஜீவராசிகள் அனைத்தும் கொண்ட மூலகங்களும் நிரம்பியிருக்கின்றன. உமையொரு பாகனான சிவபிரம்பொருளின் கட்டளையினால் பல பல ஜீவராசிகள் தங்கள் முனிவினைக்கேற்ப எண்ணற்ற அந்தணர்களாக பிறந்துள்ளனர். கற்பத்தின் வேறுபாட்டினால் தட்சனுக்கு 60 பெண் குழந்தைகள் எனவும் கூறப்பட்டுள்ளது. அவர்களில் 10 பெண்கள் தர்மதேவதைக்கு திருமணம் செய்து கொடுத்தான். 27 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் முடித்தான். 13 பெண்களை காசிபருக்கு திருமணம் செய்து தந்தான். நாரதா, அழகான தாக்ஷனுக்கு அதாவது அரிஷ்ட நேமிக்கு 4 பெண்களையும், பிருகு, அங்கிரச, கிருஷாஸ்வன் என்கிற மூவருக்கும் தலா 2 பெண்கள் வீதமும் திருமணம் செய்தளித்தான். அவர்களுக்கு எண்ணிலடங்கா சராசர பிராணிகள் பிறந்தனர். முனிவரே, தட்சன் மகானான கஷ்யபருக்கு தன் 13 பெண்களை முறைப்படி திருமணம் செய்து கொடுத்தான் அல்லவா? அவர்களது பெண்டு பிள்ளைகளால் மூவுலகங்களும் நிரம்பின. தாவர ஜங்கம படைப்புகள் அனைத்தும் அவரது குழந்தைகளே. தேவர்கள், ரிஷிகள், தைத்தியர்கள், மரம், செடி கொடிகள், பறவைகள், மலைகள், புல்பூண்டுகள் முதலிய அனைத்தும் காசியவரது மணிமகளிடம் தோன்றினவே. இதே போல தட்சணது பெண்களின் படைப்புகளாலும் சராசரமான இவ்வுலகம் பரவியுள்ளது. பாதாளம் தொடங்கி சத்திய உலகம் வரை அனைத்து உலகங்களும் அவரது சந்தானங்களாலேயே எங்கும் இடையீடின்றி நிரம்பியுள்ளது. இவ்வாறு சிவபெருமானது கட்டளைப்படியே பிரம்மதேவர் படைப்பு தொழிலை செம்மையாக செய்தார். எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் சிவபெருமான் யாருடைய தவத்திற்கு இறங்கி நேரில் காட்சியளித்தாரோ, யாரை முத்தலை சூலத்தின் நுழையில் வைத்து காத்து அருளினாரோ, அந்த சதீதேவி உலகிற்கு நன்மை செய்ய விரும்பி தட்சனிடம் தோன்றினாள். அடியார்களை கரையேற்ற வேண்டி பல பல திருவிளையாடல்களை புரிந்தார். இவ்வாறு சிவியான பரமேஸ்வரி சதியாக பிறந்து சிவனை மணந்தாள். ஆனால் தன் மணாளனை தட்சன் அவமதித்தது பொறாது தன் தந்தையின் வேள்வியில் தன் உடலை நீத்தாள். ஆனால் திரும்பவும் திருமேனி ஏற்காது தன் இருப்பிடம் சென்றாள். பின் தேவர்கள் வேண்டுகோளுக்கு கிடங்கி அந்த பராசக்தியை பார்வதியாக திருவதாரம் செய்து கடுந்தவம் புரிந்து திரும்பவும் சிவபெருமானையே மணாளனாக பெற்றாள். முனிவரே, இவ்வுலகில் அவ்வம்மையாருக்கும் பல பல திருநாமங்கள் விளங்குகின்றன. அவற்றில் சில இதோ: காளி, சண்டிகை, பத்ரை, சாமுண்டி, விஜயா, ஜெயா, ஜெயந்தி, பத்ரகாளி, துர்கா, பகவதி, காமாக்கியா, காமதா, அம்பா, நிடானி, சர்வமங்களா, இன்னும் பல பல இத்திருநாமங்கள் போக மோட்சங்களை தருவன. இத்திருநாமங்கள் அனைத்தும் அவ்வம்மையாரது திருக்குணங்களையும் செயல்களையும் குறித்து தோன்றியன. சிறந்த முனிவரே, நாரதரே, இதுவரை படைப்பு பற்றிய வரிசைகளை கூறினேன். பிரம்மாண்டங்கள் முழுமையும் சிவனது திருக்கட்டளைப்படி என்னால் படைக்கப்பட்டது. சிவபெருமானே பரமாத்மா பரபிரம்மம் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர். அவர் சிவலோகமான அழகிய கைலையில் சிவையான அம்பிகையோடு மனம் போல் திருவிளையாடல் புரிந்து வருகிறார். அவர் சுதந்திரர், பரம்பொருள், நிர்குணரும் சகுணரும் அவரே. பிரம்மாண்டங்கள் அனைத்தும் அழிந்தாலும் சிவலோகம் அழிவதில்லை. அத்தியாயம் 17-19 வரை சூதர் கூறுகிறார், முனிவர்களே, பிரம்மதேவர் இவ்வாறு கூறியதை கேட்ட நாரதர் வினயத்துடன் வணங்கி கேட்கலானார். பகவானே, அடியார்க்கு அடியவரான சிவபெருமான் எப்பொழுது திருக்கையிலே சென்றார்? மகாத்மாவான குபேரனுடன் அவருக்கு நட்பு எப்பொழுது ஏற்பட்டது? மங்கள திருமேனியரான மகாதேவர் அங்கு என்ன செய்தார்? இவை அனைத்தையும் தாங்கள்தான் எனக்கு கூற வேண்டும். இதை கேட்க என் மனம் மிகவும் ஆசை கொண்டுள்ளது. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இளம்பிறை அணிந்த பகவான் பரமசிவனது திருவிளையாடல்களை கூறுகிறேன் கேள். அவர் கைலை சென்றது, குபேரனுடன் நட்பு கொண்டது ஆகியவற்றை கூறுகிறேன். காம்பில்யன் என்கிற ஒரு நகரத்தில் சோமயாகம் செய்த குலத்தில் பிறந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் தவறாத யஜ்ஞதத்தன் என்கிற ஓர் அந்தனர் இருந்தார். அவருடைய ஒரே மகன் குணநிதி. அவன் தீயொழுக்கமுடன் சூதாடியாகவும் இருந்தான். ஆகவே அவனது தந்தை அவனை கைகழுவி விட்டு விட்டான். அவன் வீட்டை விட்டு வெளியேறி பசியோடு பல நாட்கள் அங்குமெங்கும் சுற்றித் திரிந்தான். ஒரு நாள் பகவானுக்கு படைக்கும் நைவேத்தியத்தை திருடு விரும்பி சிவன் கோயிலுக்கு சென்றான். அங்கு இருட்டாக இருந்ததால் அவன் தன் மேலாடையை எரித்து வெளிச்சத்தை உண்டு பண்ணினான். இதுவே சிவபெருமானுக்கு தீபதானம் செய்ததாக ஆயிற்று. திருட்டில் அகப்பட்டு கொண்ட அவனுக்கு மரண தண்டனை கிடைத்தது. தனது தீய செயல்கள் காரணமாக அவன் யமதூதர்களால் கட்டப்பட்ட பொழுது சிவகணங்கள் அங்கு தோன்றி அவனை கட்டிலிருந்து விடுவித்தனர். சிவகணங்களது நல் இணக்கத்தால் அவன் மனம் தூயதானது. ஆகவே அவர்களோடு அவனும் சிவலோகம் சென்றான். அங்கு தெய்வீகமான அனைத்து போகங்களையும் பெற்று அனுபவித்தான். உமையொரு பாகனை சேவித்ததால் மறுபிறவியில் கலிங்க தேச மன்னனான அரிந்தமனுக்கு மகனாக பிறந்தான். அப்பொழுது அவனது பெயர் தமன். அவன் எப்பொழுதும் சிவபூஜையிலேயே மூழ்கியிருந்தான். சிறுவனாயிருந்த போதும் மற்ற பிள்ளைகளோடு சிவபூஜையிலும் பஜனையிலேயே ஈடுபட்டிருந்தான். படிப்படியாக யவ்வன பருவம் அடைந்த அவன் தந்தையின் மரணத்திற்கு பின் அரசு கட்டிலில் அமர்ந்தான். மன்னனான தமன் வெகு மகிழ்ச்சியோடு எங்கும் சிவதர்மத்தை பற்றி பிரச்சாரம் செய்ய தொடங்கினான். மன்னனான தமனை வெற்றி கொள்வது என்பது எவராலும் இயலவில்லை. அந்தனரே அனைத்து சிவாலயங்களிலும் தீபமேற்றுவது தவிர அவன் வேற எந்த ஒரு தர்மத்தையும் அறியான். அவன் தனது ராஜ்யத்தில் உள்ள அனைத்து கிராம அதிகாரிகளையும் அழைத்து சிவன் கோயில்களில் அனைவரும் தீபமேற்றி வழிபட வேண்டும். கிராம அதிகாரியின் கீழ் எத்தனை சிவன் கோயில்கள் உள்ளனவோ அத்தனை சிவன் கோயில்களிலும் எப்பொழுதுமே விளக்கெறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். தன் வாழ்நாள் முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் இந்த தர்மத்தை செய்து கொண்டே இருந்ததால் அவன் தர்மமான செல்வத்தை மலைபோல் குவித்தான். பின் அவன் காலத்தின் வசமானான், அதாவது மரணம் ஈதினான். முற்பிறவியில் சிவாலயங்களில் ஏராளமான விளக்குகளை ஏற்றி வழிபட்டதன் பயனாக அடுத்த பிறவியில் ரத்தனங்களிலால் ஆன தீபங்களின் ஒளியில் மின்னும் அழகாபுரிக்கு தலைவனானான். இவ்வாறு சிவபெருமானுக்கு செய்யும் சிறிய தொண்டும் கூட சமயத்திற்கேற்ப பெருத்த பயனை தந்திடும் என்பதை நன்கறிந்து உயர்ந்த நலனை விரும்புவோர்கள் சிவபூஜையை கட்டாயம் செய்திடல் வேண்டும். நல்லதொரு தீட்சிதருக்கு மகனாக பிறந்தும் மர நெறியிலேயே, அதாவது தீய வழியிலேயே சென்றிருந்தவன் தெய்வச் செயலால் திருட நினைந்து சிவாலயத்தில் நுழையவே தன் நலனுக்காக தன் மேலாடையை விளக்காக எரிக்க அதன் ஒளியால் சிவலிங்கத்தை சூழ்ந்திருந்த இருள் விலக அந்த நற்செயலின் பயனாக மறுபிறவியில் கலிங்கமன்னனாக ஆகி தர்மத்திலேயே மனங்கொண்டவனானான். சிவாலயங்களில் தீபங்கள் ஏற்றி பிரகாசிக்க செய்ததன் பயனே எண்டிசை பாலகர்களில் ஒருவனாகும் பெரும்பேர் பெற்றான். முனிவரே, சற்று சிந்தியுங்கள். அவன் செய்த சிறு செயல் இங்கே பிறந்து இறக்கும் தன்மையுடைய மனிதனான அவன் இன்று அனுபவிக்கும் திக்பாலகன் பதவி எங்கே? அன்பனே, சிவபெருமான் அவன் மேல் கொண்ட கருணையை அன்றோ இது பறைசாற்றுகின்றது. அவனுக்கு சிவபெருமானோட நெருங்கிய நட்பு எவ்வாறு உண்டாயிற்று என்பதை கூறுவேனாக. கவனமாக கேள். நாரதா, முன்பு பாத்மகல்பத்தில் நடந்தது பற்றி கூறுகிறேன். பிரம்மதேவனான எனது மனதில் தோன்றிய புலஸ்திய பிரம்மாவிற்கு விஸ்ரவஸ் பிறந்தான். விஸ்ரவசின் புதல்வன் வைஸ்ரவணன், அதாவது குபேரன். அவன் முன்பொரு சமயம் கடுந்தவம் ஏற்றி சிவபெருமானை ஆராதித்தான். அதன் பயனாக விஸ்வகர்மாவினால் ஆக்கப்பட்ட இவ்வழகாபுரியை இன்று அனுபவிக்கிறான். இந்த பாத்மகல்பம் முடிந்து மேகவாகன கல்பம் தொடங்கிய போது சிவாலயங்களில் விளக்கேற்றி இருள் போக்கி ஒளி தந்தவனான யஜ்ஞதத்தனின் மகனான குணநிதி குபேரனாக இருந்தும் எவராலும் ஆற்ற முடியாத கடுந்தவத்தை ஆற்றலானான்.
விளக்குளி தந்ததன் வாயிலாக கிடைத்த சிவபக்தியின் பெருமையை நன்கறிந்த அவன் சித்து என்னும் ஞான ஒளி தரும் காசியம்பதியை அடைந்து அங்கு தன் மனமெனும் ரத்தன மணியாலான விளக்குகளால் தீபமேற்றி 11 ருத்ரர்களையும் உணர்வடையச் செய்து ஈடு இணையற்ற பக்தியும் காதலும் கொண்டு தன் மயமாகி எவ்வித சலனமும் இன்றி சிவத்தியானத்தில் அமர்ந்தான். அச்சிவபரம்பொருள் எங்கு ஒருங்கிணைந்து நிற்கிறாரோ தவமெனும் தீயினால் வளர்ந்தோங்கி விளங்குவதும் காமம் குரோதம் முதலிய பெருந்தடைகளான விட்டிற்பூச்சிகளின் முதல் அற்றதும் பிராணவாயுவை அசையாது நிலைத்து நிற்கச் செய்வதால் வெற்றிடமான இடத்தில் சலனமற்று ஒளிர்வதும் தூய்மையான கண்களால் காணத்தக்க தூய திருமேனி கொண்டதும் நல்லெண்ணம் என்னும் நறுமணப் பூக்களால் அர்ச்சிக்கப் பெறுவதுமான சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து உடலில் எலும்பும் தோலும் மட்டும் மீதி இருக்கும் வரை கடுந்தவம் மேற்கொண்டான். இவ்வாறு 10,000 ஆண்டுகள் அவன் தவம் செய்தான். அப்பொழுது பகவான் விஸ்வநாதர் விசாலாட்சியான பார்வதி பிராட்டியோடு குபேரன் முன் தோன்றி அழகாபுரியின் தலைவனான அவனை கருணைக் கண்களால் நோக்கினார். சிவலிங்கத்திலேயே மனதை ஒருநிலைப்படுத்தி வெற்றுண்ட மரம் போல் கிடக்கும் அவனை நோக்கி சிவபெருமான், அழகாபுரி மன்னனே, நான் வரம் தர காத்திருக்கிறேன், விரும்பியதை கேள் என்று திருவாயை மலர்ந்தருளினார். தவச்செல்வனான குபேரன் இதை கேட்டதும் கண்டிறந்து காண எதிரே உமையொருபாகனான திருநீலகண்டர் நிற்பதைக் கண்டார். அவரது திருமேனி ஒளி 1000 உதய சூரியர்கள் தோன்றினால் போல இருந்தது. சிரசில் இளம்பிறை சந்திரன் தன் நிலவை வீசி நின்றான். அவரது காந்தி ஒளியில் இவனது கண்கள் கூசின. அவனது தவ ஒளி மங்கியது. அவன் தன் கண்களை மூடியவண்ணம் மனத்திற்கு எட்டாத பரம்பொருளான சிவபரம்பொருளிடம் விண்ணப்பிக்கலானான். ஒப்பற்ற தலைவரே, தங்களது திருவடி தாமரைகளை காணுவாறு என் கண்களுக்கு ஒளிதாருங்கள். இறைவா, தங்களை நேரிலே காண வேண்டும். இதுவே எனக்கு விருப்பமான உயர்ந்த வரம். ஈசனே, மற்ற வரங்களால் எனக்கு யாது பயன்? பிரயணி சடையனே, தங்களுக்கு என் வணக்கங்கள். குபேரன் இவ்வாறு வேண்டவே தேவதேவனான உமாபதி தனது திருக்கரத்தால் அவனை தொட்டு தன்னை காணும் திவ்ய பார்வையை அளித்தார். திவ்ய பார்வையை பெற்ற யஜ்ஞதத்தனின் புதல்வனான குணநிதி குபேரன் இரு கண்களையும் நன்கு விரித்து முதலில் உமை அம்பிகையை கண்டான். பகவான் அருகில் உமை அம்மை வீற்றிருப்பது கண்ட அவன், இறைவன் பக்கில் அமர்ந்திருக்கிறாளே இந்த அம்மை, இவள் யார்? இவள் செய்த தவம்தான் என்ன? என்னை விட எத்துணை மடங்கு அதிகமான தவம் இருந்தால் இறைவன் அருகில் அமரும் பேறு கிடைத்திருக்கும்? இவ்வம்மையின் அழகென்ன, அன்பு வெள்ளம் என்ன, சௌபாகியம் என்ன, எல்லையற்ற செல்வ செழிப்புத்தான் என்ன, எல்லாம் அற்புதமாகவன்றோ உள்ளன என்று மனத்திலே சிந்தித்தான். இவ்வாறு திரும்ப திரும்ப தீய எண்ணத்துடன் பார்க்கவே வாமமான அதாவது தவறான பார்வையால் அவனது இடக்கண் வெடித்து சிதறியது. அப்பொழுது பார்வதி தேவி பகவானிடம், பிரபுவே, தவம் செய்தும் தீய எண்ணம் விலகாத இத்தவசி திரும்ப திரும்ப என்னை பார்த்து ஏதோ சொல்லுகிறானே, அது என்ன? தாங்கள் என் தவமலிவை அவனுக்கு காட்டுங்கள் என்று வேண்டினான். இறைவி கூறியதை கேட்ட இறைவன் சற்றே புல்முருகலுடன், உமையே, இவன் உன் குழந்தைதானே, இவன் தீய எண்ணத்துடன் உன்னை பார்க்கவில்லை, ஆனால் உன் தவத்தை நினைந்து மகிழ்ந்து அதை புகழ்கிறான் என்றார். உமையம்மையிடம் இவ்வாறு கூறிய இறைவன் அந்த அந்தன குமாரனிடம், குழந்தாய், நான் உன் தவத்திற்கு மகிழ்ந்து உனக்கு வரம் தருகிறேன். நீ நவநிதிகளுக்கும் தலைவனாக, குஹ்யர்களுக்கு அரசனாக ஆவாயாக. நல்விரதங்களை கொண்டவனே, யட்சர்கள் கிண்ணரர்கள் மற்றும் உள்ள மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக விளங்கி புண்ணியம் செய்த மக்களை காப்பவனாகவும் அனைவருக்கும் செல்வத்தை அருள்பவனாகவும் ஆகுக. என்னோடு உனக்கு என்றென்றும் நட்பிருக்கட்டும். நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேனாக. நண்பனே, உன்னிடம் அன்பு பெருகுவதற்காக நான் உன் அழகாபுரியின் அருகிலேயே வசிப்பேன். இதோ இந்த உமையம்மையின் திருவடிகளில் விளங்கு, ஏனெனில் இவள் உன் தாய். பக்தனே, யஜ்ஞதத்தன் திருமகனே, மனத்தெளிவோடும் மகிழ்ச்சியோடும் உமையம்மையின் திருவடிகளில் வணங்கு என்று அருளினார். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு வரமடித்த இறைவன் பார்வதி பிராட்டியிடம், தேவி, இவனிடம் கருணை கொள், தவத்திலகமே, இவன் குழந்தையல்லவா என்று கூறினார். பகவான் சிவபெருமான் இவ்வாறு கூறவே உலக நாயகியான பார்வதி பிராட்டி மனம் மகிழ்ந்து யஜ்ஞதத்தரின் மகனிடம், குழந்தாய், சிவபெருமான் உனக்கு எப்பொழுதும் தூய்மையான பக்தி இருக்கட்டும். உனது இடது கண் வெடித்ததல்லவா, ஆகவே பழுப்பு நிறம் கொண்ட ஒற்றை கண்ணுடன் இருப்பாயாக. மகாதேவர் வரமளித்தபடியே அனைத்தும் உனக்கு சுலபமாக ஆகட்டும். குழந்தாய், எனது திருமேனி அழகு கண்டு பொறாமை கொண்டதால் நீ குபேரன், அதாவது குறையுடைய சரீரம் கொண்டவன் என்ற பெயரால் புகழடைவாய் என்று வரமளித்து இறைவனும் இறைவியும் விஸ்வேஸ்வரம் என்னும் தன் திருக்கோயிலுக்கு எழுந்தருளினார்கள். இவ்வாறுதான் குபேரன் சிவபெருமானது நட்பை பெற்றான். இவனது பட்டணமான அழகாபுரிக்கு அருகில் இருக்கும் கைலையே சிவபெருமானது ஆலயம் ஆயிற்று. 20 பிரம்மதேவர் கூறுகிறார், நாரத முனிவரே, குபேரனது தவத்திற்கு கட்டுப்பட்டு சிவபெருமான் இவ்வாறு கைலயம்பதிக்கு வந்தருளினார் என்பது பற்றி கூறுகிறேன் கேள். அவர் வரவே மிக உயர்ந்ததல்லவா? குபேரனுக்கு செல்வத்தின் தலைவனாக நீ விளங்குக என்று வரவழைத்துவிட்டு ஸ்ரீ விஸ்வநாதர் எப்பொழுது தன் இருப்பிடம் சென்றாரோ அப்பொழுது அவர் தன் மனத்திற்குள் இவ்வாறு நினைக்கலானார். பிரம்மதேவரது நெற்றியில் தோன்றி பிரளய காலத்தில் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும் ஸ்ரீ ருத்ரன் எனது பரிபூரண ஸ்வரூபரே. ஆகவே அவருடைய திருமேனி போன்ற திருமேனி தாங்கி குஹ்யர் குஹ்யகர்கள் வாழும் கைலயங்கிரிக்கு செல்வேன். அப்படியே அங்கு குபேரனது நண்பனாகி அதே கையிலையில் திருவிளையாடல் புரிந்து கொண்டு திருந்தவம் இயற்றுவேன். சிவபெருமானது இப்பிச்சையை நினைத்துக் கொண்டே ஸ்ரீ ருத்ரதேவன் கைலை செல்ல எண்ணி தன் முடுக்கையை அடித்தார். அவ்வொலி மூலகங்களிலும் உள்ள ஜீவராசிகளுக்கு சிறந்த உற்சாகத்தை தந்தது. விசித்திரமான பேருளி அவனைவரையும் தன் பக்கல் வா என்று அழைப்பது போன்றிருந்தது. அவ்வொலியை கேட்டு பிரம்மாவான நான் ஸ்ரீஹரி முதலிய அனைத்து தேவதைகளும் ரிஷிகளும் உருவமேற்ற ஆகமங்களும் வேதங்களும் மற்றும் சித்தர்களும் அங்கு வந்து கூடினோம். தேவர்களும் அசுரர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு அங்கு வந்து சேர்ந்தனர். சிவபெருமானது அனைத்து அடியார்களும் உலகமே முடங்கும் பெரியோர்களான கணபாலகர்களும் எங்கெங்கிருந்தோ வந்து அங்கு கூடினர். இவ்வாறு கூறிய பிரம்மதேவர் அங்கு வந்து குழுமியில் உள்ள கணபாலகர்களின் பெயர் முதலிய அனைத்து விவரங்களையும் விளக்கமாக கூறிய பின் மேலும் கூறலானார். அங்கு எண்ணற்ற கணபாலகர்கள் வந்திருந்தனர். அவர்கள் மிகுந்த பலம் வாய்ந்தவர்கள். அவர்கள் அனைவரும் 1000 தோள் உடையவர்கள். தலையிலே ஜடை தாங்கியவர்கள். அனைவரது தலைகளிலும் இளம்பெறை அணி செய்தது. கழுத்தில் நீல நிறம் உடையவர்கள் முக்கண்ணர்கள். கழுத்தில் ஹாரங்கள், காதுகளில் குண்டலங்கள், தோள்வளைகள், கிரீடம் ஆகியவற்றை அணிந்திருந்தனர். அவர்களில் நான், ஸ்ரீஹரி, இந்திரன் ஆகியோர்களைப் போலவே தேஜோமான்களாக காணப்பட்டனர். அவர்கள் அனிமா முதலிய பெரும் சக்திகளும் அவர்களை சுற்றி நின்று இருந்தன. கோடி சூரியர்கள் ஒரே சமயம் தோன்றினார் போல பிரகாசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சிவபெருமான் விஸ்வகர்மாவை அழைத்து அம்மலையில் அழகிய வாசஸ்தலங்களை அமைக்க சொன்னார். அடியார்கள் புடைசூழ தானும் மற்றவர்களும் வசிக்க ஏற்றாற் போல வாசஸ்தலங்கள் அமைய வேண்டும் என்றார். முனிவரே, விஸ்வகர்மாவும் சிவனது கட்டளைப்படியே அம்மலையில் விரைவிலேயே பல மாதிரியான வாசஸ்தலங்களை அமைத்தான். அதன்பின் பகவான் ஸ்ரீஹரியின் வேண்டுகோளுக்கிடங்கி குபேரனுக்கு அருள் புரிந்துவிட்டு சிவபெருமான் மகிழ்ச்சியோடு கைலயம்பதிக்கு எழுந்தருளினார். அங்கு அடியார்களீரான பரமசிவன் நன் முகூர்த்தத்தில் தன் இருப்பிடத்திற்கு எழுந்தருளி தன் அருள் கண்களால் நோக்கி அவர்களை நாதன் உடையவர்களாக ஆக்கினார். இதனால் மகிழ்ச்சியை தலைத்த ஸ்ரீமன் நாராயணர் முதலிய அனைத்து தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் மன நிறைவோடு சிவபெருமானை நன்னீராட்டினர். கைகளில் பல்வேறான பரிசுப் பொருள்களை ஏந்திய வண்ணம் அவர்கள் அனைவரும் வரிசையாக வரை பூஜித்து வணங்கி கோலாகலமாக ஆரத்தி எடுத்தனர். முனிவரே, அப்பொழுது நன் மங்கள வாழ்த்தாக விண்ணிலிருந்து பூமாரி ஜொரிந்தது. ஜெய ஜெயா போற்றி போற்றி என்னும் வாழ்த்தொழியும் வணக்கம் வணக்கம் என்னும் மங்கள ஒளியும் எண்டிசைகளிலும் எதிரொலித்தது. எங்கும் ஒரே கோலாகலம் அதை அனைவரின் இன்பத்தையும் பன்மடங்காக பெருக்கியது. அப்பொழுது சிங்காதனத்தில் அமர்ந்திருந்த சிவபெருமான் ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் உரிய முறையில் செய்த பணிவிடைகளை ஏற்று மேன்மேலும் ஒளிர்பவராக இருந்தார். தேவர் முதலிய அனைவரும் உலக நலன் விளையும் சிவபெருமானை பொருள் புதிந்த துதிகளால் தனித்தனியே துதித்து போற்றினர். தேவதேவரான பகவான் அவர்களது துதிகளை கேட்டு மகிழ்ந்து அவர்கள் விரும்பிய வரங்களையும் பொருட்களையும் மகிழ்ச்சியோடு அளித்தார். முனிவரே, இவ்வாறு விரும்பிய பொருட்களை பெற்ற நானும் ஸ்ரீமன் நாராயணரும் மற்ற தேவர்கள் முனிவர்கள் ஆகிய அனைவரும் சிவனிடம் விடைபெற்று மகிழ்ச்சியோடு தங்கள் வாசஸ்தலங்களை அடைந்தோம். குபேரனும் சிவனது அருள் பெற்று தன்னிடம் சென்றான். பின் சர்வ சுதந்திரனும் நலமே அருள்பவருமான பரமசிவன் யோகமேற்று ஒருநிலைப்பட்ட தியான யோகத்தில் கைலையில் அமர்ந்தார். சில காலம் பத்தினியான இறைவின்றி காலம் கழித்த சிவபெருமான் பின்பு தட்சணின் மகளான சதீதேவியை மனைவியாக அடைந்தார். தேவர்ஷியே, தட்சணின் பெண்ணான சதீதேவியை மணந்த இறைவன் உலக நியதிப்படி இன்பங்களை நுகர்ந்து திருவிளையாடல் புரியலானார். முனிவரே, இதுவரை ஸ்ரீ ருத்ரனின் திரு அவதாரம் அவர் கைலை அடைந்தது, குபேரனை நண்பனாக ஏற்றது, கைலையில் அவர் ஆற்றிய திருவிளையாடல்கள் ஆகியன பற்றி கூறினேன். இவை இறையன்பை ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பவை. இகபர உலகங்களில் விரும்பியதை தரவில்லவே. எவன் ஒருவன் ஒன்றுபற்ற மனதோடு இக்கதையை கேட்பானோ படிப்பானோ அவன் இவ்வுலகில் அனைத்து இன்பங்களையும் பெற்று அவ்வுலகில் மோட்சலாபத்தை பெறுவான். இத்துடன் 2வது சம்ஹிதையான ருத்ர சம்ஹிதையில் 1வதான சிருஷ்டி கண்டம் முற்றிற்று. சிவாய நமஹ.